தாமஸ் வாட்சனுடைய நூலான மனம் திரும்புதலை நாம் படிப்பதற்கு அவசியமான அறிமுக விளக்கங்களை கடந்த ரெண்டு செய்திகளிலும் பார்த்திருக்கிறோம். கடந்த செய்தியில தமிழ் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு மனம் திரும்புதல் பெரும்பாலும் பிரசங்கங்களிலும் போதனைகளிலும் சபை அங்கத்துவ நேர்முக விசாரணைகளிலும் அடியோட இல்லாமல் இருக்கிறது என்று நான் விளக்கினேன். உண்மையிலேயே அத்தகைய நிலையை மேலை நாட்டு கிறிஸ்தவத்திலும் பார்க்கலாம். இருந்தாலும் மேலைத்தைய நாடுகளில் சீர்திருத்த போதனைகளும் சீர்திருத்த நூல்களும் சபைகளும் இருப்பதால் போலி சுவிசேஷ போதனைகளிலிருந்து தங்களை ஓரளவுக்கு மக்களால் காத்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு பரவலாக சத்திய தெளிவும் அனுபவமும் முதிர்ச்சியும் உள்ள திருச்சபைகள் பெரிய அளவில் நம்ம இனத்துல இல்லை. நூல்கள் கூட மிகவும் குறைவாக இருக்கின்றன. இப்போது நான் கிறிஸ்தவ இறையலோடு தொடர்புடைய ஒரு வரலாற்று விளக்கத்தை தரப்போகிறேன். இது மனம் திரும்புதலோடு தொடர்புடையது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் அமெரிக்காவில் ஒரு இறையியல் பிரச்சனை ஏற்பட்டது. இது பெரும்பாலும் எவஞ்சலிக்கல் கிறிஸ்தவ திருச்சபைகள் மத்தியிலேயே ஏற்பட்டது. எவஞ்சலிக்கல் திருச்சபைகள்னு சொல்லுகிற பொழுது அதை சீர்திருத்த திருச்சபைகள் இருந்து வேறுபடுத்தி சொல்லுகிறேன். அந்த பிரச்சனை என்னவென்றால், அதாவது கிறிஸ்து ஒருவன மனம் திரும்பும்படி அழைத்த பொழுது அவர் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னார் என்பது பற்றியதே அந்த பிரச்சனை. அதுவரை மனம் திரும்புதலை பற்றி அந்த பிரச்சனை இருக்கவில்லை. அதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த பிரச்சனை ஏற்படுகிற வரையிலும் மனம் திரும்புதல் என்றால் அது பாவத்தோடு தொடர்புடையதாக இருப்பதால் ஒருவன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதல் வெறும் மனமாற்றமாக இல்லாமல் வாழ்க்கையில் அடியோடு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக ஒருவனின் நடவடிக்கைகள் மூலமாக வெளிப்படுவதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த மனம் திரும்புதல் மனிதனுடைய கிரியையாக செயலாக இல்லாமல் கர்த்தரின் கிருபையினால் நிகழ்வதாக இருக்கிறது என்றும் விளக்கியிருக்கிறார்கள். அத்தோடு அத்தகைய மனம் திரும்புதல் ஒருவனின் ரட்சிப்புக்கு இன்றியமையாததாக இருக்கிறது என்றும், அது விசுவாசத்தோடு இணைந்து வருவதாக உள்ளது என்றும் விளக்கியிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி கால பகுதியில் அமெரிக்காவில் டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள டாலஸ் தியலாஜிக்கல் செமினரி, டாலஸ் இறையியல் கல்லூரி பேராசிரியர்களில் சிலர், முக்கியமாக ஜென் ஹாஜ், சுயாதீன கிருபை, அதாவது ஃப்ரீ கிரேஸ் என்று பின்னால பெயர் சூட்டப்பட்ட ஒரு புது போதனையை உருவாக்கினார். இவர்கள், இந்த பேராசிரியர்கள், சீர்திருத்தவாதத்தின் கிருபையின் போதனைகளில் முக்கியமான போதனையான விசுவாசத்தினால் மட்டும், ஆங்கிலத்தில் சொல்ல போன ஃபெய்த் அலோன் என்பதை, அதுல காணப்படும் ஃபெய்த் என்ற வார்த்தை எதை விளக்குவதற்காக சீர்திருத்தவாதிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் அது ரட்சிப்புக்காக விசுவாசத்தை மட்டுமே வலியுறுத்துகிறது என்று விளக்கி, ஒருவர் ரட்சிப்பு அடைவதற்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை என்று வலியுறுத்தினார்கள். விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, இதெல்லாம் அந்த சீர்திருத்தவாதிகள் சொன்ன வலியுறுத்திய காரணம். ஆனால் அந்த மட்டும் என்று பயன்படுத்தப்பட்டது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மனிதர்கள் சொன்னார்கள், விசுவாசம் மட்டுமே என்று சொல்லப்படுவதனால விசுவாசத்தை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை, முக்கியமா மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு அவசியம் இல்லை என்று இவர்கள் விளக்கினார்கள். ஃப்ரேன் ஹாஜும் அவரை சேர்ந்தவர்களும் டிஸ்பென்சேஷனலிசத்தின் பிதா என்று அழைக்கப்படுகிற சார்ல்ஸ் ரைரி உட்பட, அவரும் டாலஸ் தியலாஜிக்கல் செமினரி ப்ரொஃபஸர், இவர்கள் உட்பட மனம் திரும்புதல் ஒரு விதத்தில் அவசியம் என்று ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் மனம் திரும்புதலுக்கு கொடுத்த விளக்கம் வேதம் தருகின்ற விளக்கமாக இருக்கவில்லை. அவர்களை பொறுத்த வகையில் மனம் திரும்புதல் வெறும் மனது அளவிலான கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை மாற்றமாக மட்டுமே இருந்தது. ரட்சிப்பு அடைந்த எல்லோரிலும் அத்தகைய சிந்தனை மாற்றத்தை மட்டுமே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதாவது புத்தி அளவில், எண்ணங்களின் அளவில், இருதயத்தில் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்காத விதமாகவே மனம் திரும்புதல் பற்றிய அவர்களுடைய விளக்கம் இருந்தது. அப்போது செயின்ட் ஹாட்ஜ் விசுவாசத்தை வெறும் புத்தியோடு தொடர்புடைய கிறிஸ்துவை நம்புவதற்கான மனதளவில் எடுக்கின்ற ஒரு தீர்மானமாக மட்டுமே பார்த்து விளக்கினார். சுயாதீன கிருபை என்னும் போதனை, அதாவது ஃப்ரீ கிரேஸ் என்னும் போதனை, இதன் மூலம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கும் சீர்திருத்தவாதத்தின் ரட்சிப்பு பற்றிய போதனைக்கும் ஒரு புது விளக்கம் அளித்தது. செயின்ட் ஹாட்ஜ் மற்றும் சார்ல்ஸ் ஃபைரி ஆகியோரின் இந்த விளக்கங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பெரிய ஆபத்தை விளைவித்தது. இந்த விளக்கங்கள் விசுவாசத்தை மனம் திரும்புதலில் இருந்து அடியோடு பிரித்தது. அத்தோடு விசுவாசத்தை பலவீனப்படுத்தியது. மனம் திரும்புதலையும் வெறும் மனத்தளவிலான சிந்தனை மாற்றமாக மட்டுமே இது விளக்கியது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பெரிய எதிர்ப்பு ஆபத்து இது. இந்த ஃப்ரீ கிரேஸ், அது சுயாதீன கிருபை போதனையை எதிர்த்தே ஜான் மெக்கார்தர் தன்னுடைய இயேசுவின் சுவிசேஷம், த காஸ்பல் அக்கார்டிங் டு ஜீசஸ் என்ற நூலையும், அதோடு தொடர்புடையதாக வெளிவந்த அப்போஸ்தலர்களின் சுவிசேஷம், த காஸ்பல் அக்கார்டிங் டு அப்போஸ்தல்ஸ் ஆகிய நூல்களையும் எழுதினார். இன்றும் இந்த ஃப்ரீ கிரேஸ் சுயாதீன கிருபை போதனை அமெரிக்காவில் பரவலாக காணப்படுகிறது. அநேக கிறிஸ்தவ சபைகளையும், கிறிஸ்தவ நிறுவனங்களையும், மிஷனரி நிறுவனங்களையும் இந்த போதனை தொடர்ந்து பாதித்துக் கொண்டு வருகிறது. மேலத்தைய நாடுகளில் எப்போதுமே உருவாகும் இறையியல் மாற்றங்களும் பிரச்சனைகளும் கீழத்தைய நாடுகளில் மிஷனரி நிறுவனங்கள் மற்றும் இறையியல் கல்லூரிகள் வழியாக வெகு சீக்கிரமாகவே பரவிவிடுகின்றன. இந்த தமிழனத்து கிறிஸ்தவத்தில் இந்த அபத்தமான போதனைகள் பரவலாக இருந்து வருகின்றன. உண்மையில் இதை ஆரம்பித்தவர்களின் பெயர்களையும் போதனையின் ஆபத்தையும் பற்றிய எந்த அறிவும் இல்லாமலேயே இவற்றை பலர் நம்பி வருகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம இனத்துல இருக்கிற வேதாகம கல்லூரிகள், அதாவது இறையியல் கல்லூரிகள் ஆபத்தா தான் இருக்க முடியும் அங்க போகிறவர்களுக்கும் திருச்சபைகளுக்கும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு. இப்ப கிறிஸ்துவ விசுவாசிப்பதற்காக வெறும் மனத அளவிலான எந்த ஆவிக்குரிய ஆழமும் இல்லாத ஒரு உடனடி தீர்மானத்தை எடுப்பதற்கே நம்மினத்து கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு பெயர் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அதோடு இணைந்து வருகிற ஆழமான மனம் திரும்புதலை நம்மினத்து கிறிஸ்தவம் இன்றைக்கு வலியுறுத்துவதில்லை. வேதம் விளக்கும் மனம் திரும்புதலை பற்றிய பிரசங்கங்கள் சபைகளில் இல்லை என்றே நான் சொல்லுவேன். ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவரும் கிறிஸ்தவனாக முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் பரிசுத்தமும் விசுவாசமும் உள்ள கர்த்தருடைய பிள்ளையாக ஒருவரும் வாழவும் முடியாது. கிரியையின் அடிப்படையிலான ஆர்மீனியனிச போதனையும் சுயாதீன கிருபை போதனையும் கிறிஸ்துவுக்காக கூட்டங்களில் வெறும் தீர்மானத்தை மட்டும் எடுப்பதே ரட்சிப்புக்கு அடையாளம் என்று நம்புகிற போதனையும், கர்த்தரின் வேதம் தெளிவாக போதிக்கும் ரட்சிப்புக்கு அவசியமான விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் அடியோடு கொச்சைப்படுத்தி வெறும் ஆவிக்குரிய ஆழம் எதுவும் இல்லாத அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடியறை பொம்மை போன்றதொரு கிறிஸ்தவ சுவிசேஷத்தையும் பெயர் கிறிஸ்தவர்களையும் நம்மிடத்தில் உருவாக்கி விட்டிருக்கிறது. இத்தகைய சுவிசேஷத்தை பற்றிய தவறான எண்ணங்களும் வேத மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் பற்றிய தெளிவான போதனையும் இல்லாததாலேயே சபை சபையாக கூட்டம் கூட்டமாக மெய்யான சுவிசேஷ பிரசங்கங்கள் இன்றைக்கு காணப்படுவதில்லை. அத்தோடு மெய்யான மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கொண்டவர்களை கொண்டு அமைந்த முறையான திருச்சபைகளும் அரிதாகவே இருக்கின்றன. 99% மெய்யான விசுவாசத்தையும் மனந்திரும்புதலையும் கொண்டு அமைந்த சபை அங்கத்துவத்தை இன்று கண்ணாலேயே காண முடியாது. ஒருபுறம் ரோமன் கத்தோலிக்க கிரியையின் அடிப்படையிலான விசுவாசத்தை கொண்ட போலி கிறிஸ்தவம் ஆட்சி செய்கிறது, இன்னொரு புறம் இவஞ்சலிக்கல் கிறிஸ்தவம் என்ற போலி போர்வையில் காணப்படும் திருச்சபை அமைப்பை நடைமுறையில் கொண்டிராத கிறிஸ்துவுக்கு தீர்மானம் எடுக்கும் கூட்டங்களாக நம் இனத்து கிறிஸ்தவம் ஆவியானவரின் ஆழமான கிரியையை அறியாத கிறிஸ்தவமாக இருந்து வருகிறது. இதற்கு எல்லாம் மாறாக வேதம் தெளிவாக போதிக்கும் ரட்சிப்புக்கு அவசியமான தவிர்க்க முடியாத ஆவிக்குரிய ஆழமான மனந்திரும்புதலையே தாமஸ் வாட்சன் தன்னுடைய நூலிலே விளக்குகிறார். அதையே தாமஸ் பாஸ்டனும் ஜான் கல்கோனும் தங்களுடைய நூல்களில் விளக்கியிருக்கிறார்கள். இதுவரை நான் குறிப்பிட்டிருக்கும் இந்த நூல்களோடு இன்னொன்றையும் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அது பேராசிரியர் ஜான் மரையினுடைய ரிடெம்ஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் அப்ளைட். அந்த நூலை பற்றி பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த நூலில் மனம் திரும்புதல் என்ற தலைப்பில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ரட்சிக்கும் விசுவாசம் என்ற அந்த அதிகாரத்துக்கு அடுத்தபடியாக இது வருகிறது. மனம் திரும்புதல் என்ற தலைப்புல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதுவும் மனம் திரும்புதல் பற்றிய ஒரு அருமையான சீர்திருத்தவாத வேத விளக்கம். இந்த இடத்துல மனம் திரும்புதல் பற்றிய ஒரு சிறு கையேடு போன்ற ஒரு நூலில் இது பற்றி ஜெர்மி வாக்கர் தந்திருக்கும் விளக்கத்தை கவனியுங்கள். இதுதான் ஜெர்மி வாக்கர் எழுதியிருக்கிறத நான் தமிழ்ல சொல்லுகிறேன். மனம் திரும்புதல் விசுவாசத்தோடு இணைந்தது என்பதை விளக்க விரும்புகிறேன். இந்த இரண்டு கிருபைகளையும் நாம் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. யாருமே அப்படி செய்யவும் முயற்சிக்க கூடாது. கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமே ஒருவனை ரட்சிக்கிறார். அந்த இடத்தை நாம் மனம் திரும்புதலுக்கு கொடுக்க கூடாது. இருந்த போதும் பாவத்திற்காக துக்கப்படாததும் பரிசுத்தமாக்குதலுக்காக ஏங்காததும் கர்த்தரின் சித்தத்தை அதிகதிகமாக முழுமையாக நிறைவேற்றும்படி கீழ்ப்படிவதற்கு ஏங்காததுமான விசுவாசம் ரட்சிக்கும் விசுவாசம் அல்ல. நமக்கு மனம் திரும்பும் விசுவாசமும் வேண்டும், விசுவாசம் உள்ள மனம் திரும்புதலும் வேண்டும். விசுவாசத்தின் அசிங்கமான உடன்பிறப்பாகவே மனம் திரும்புதலை பார்ப்பது இந்த வழக்கமாக இருக்கிறது. உண்மையில் அவள் விசுவாசத்தின் அழகான இரட்டை பிரிவுகளில் ஒருத்தி என்றே உணர்ந்து நாம் பாராட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் ஜெர்மி வாக்கர். தாமஸ் வாட்சனின் நூலுக்கு போய் அதை ஆராயும் முன் உங்களுக்கெல்லாம் பாடமாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு முறை உங்களை கண்ணாடியில பார்த்து நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புதலை அடைந்திருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு மெய் கிறிஸ்தவன் இதை செய்ய ஒருபோதும் தயங்கவோ கூச்சப்படவோ மாட்டான். உண்மையில் அவன் துடிப்போடு இதை செய்ய பார்ப்பான். போலிகளாக கடைசி வரை வாழ்ந்து நியாய தீர்ப்பு நாளில் கிறிஸ்துவிடம் இருந்து உன்னை எனக்கு தெரியாது என்ற வார்த்தைகளை கேட்டு நித்திய நரகத்துக்கு போவதை விட இப்போதே இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து திருந்தி வாழ்வது மேலானது இல்லையா? இப்பொழுது வாட்சனுடைய நூலுக்கு வருவோம். இதுவரை நான் சொன்னதெல்லாம் வாட்சனுடைய நூலுக்கு அறிமுக வார்த்தைகள் தான். இப்ப வாட்சனுடைய நூலுக்கே நேராக வருவோம். இந்த நூலினுடைய கருப்பொருளை முதலாவது பார்க்க வேண்டும். தாமஸ் வாட்சன் சீர்திருத்தவாத பியூரிட்டன்களுக்கே உரிய பாங்கில் மனம் திரும்புதலாகிய கிருபை பற்றி தன்னுடைய நூலில் விளக்கியிருக்கிறார். மனம் திரும்புதல் பற்றி இந்த அளவுக்கு ஆழமாக ஒரு நூலை எழுதும் அளவுக்கு பியூரிட்டன்கள் வேதத்தை கரைத்து குடித்திருந்தார்கள். பியூரிட்டன் பெரியவர்களின் சிறப்பான அம்சமே அவர்களுடைய வேத பாண்டித்யம் தான். அதற்கு வாட்சனின் நூல் ஒரு உதாரணமாக இருக்கிறது. தாமஸ் வாட்சன் தன் நூலின் முன்னுரையில் மனம் திரும்புதலின் அவசியத்தை தெளிவாகவே விளக்கியிருக்கிறார். மனந்திரும்புதல் என்பது கிறிஸ்தவனில் ஒரு தடவை மட்டும் நடந்து முடிந்துவிட்ட காரியம் அல்ல. எவஞ்சலிக்கல் கிறிஸ்தவ பிரிவுகளில் அநேகர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக தவறு. வாட்சன் விளக்குவது ரட்சிப்பை அடையும் போது நம்மில் அடிப்படையிலேயே நிகழ்ந்து மறுபிறப்பின் மூலமாக தொடர்ச்சியாக நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மனந்திரும்புதலை பற்றியது. மனந்திரும்புதலை தொடர்ச்சியாக கொண்டிராத இருதயம் இயேசுவை அறியாத இருதயம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? சுவாச அறிக்கை இந்த மனந்திரும்புதலை பற்றி பின்வருமாறு விளக்குகிறது. அது மூன்றாவது பத்தியில், அதை நான் தமிழ்ல சொல்லுகிறேன். இந்த மனந்திரும்புதல் கிரியைகளினால் உண்டாகாத கிருபையின் மனந்திரும்புதலாக இருக்கிறது. இதன் மூலம் ஒருவன் பரிசுத்தாவியின் கிரியையினால் தன்னுடைய இருதயத்தில் பாவங்களின் பல்வேறு வகை கேடுகள் உணர்த்தப்பட்டு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தோடும் பக்திக்குரிய துக்கத்தோடும் அந்த பாவங்களை வெறுத்து அவற்றை செய்து விட்டதற்காக தன்னையும் வெறுத்து தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்புக்காகவும் கிருபையின் வல்லமைக்காகவும் ஜெபிப்பான். அத்தோடு சகல காரியங்களிலும் உறுதியோடு சகல முயற்சிகளையும் எடுத்து ஆவியானவரின் துணையோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் பிரியப்படும்படியாக வாழ்வான். இது விசுவாச அறிக்கை மனந்திரும்புதலுக்கு கொடுக்கிற விளக்கம். இப்ப அதுல வந்து முதல்ல ஆரம்பத்திலேயே அது எத்தகைய ஒரு மனந்திரும்புதல் என்பதை விளக்கி, அதாவது கிரியையினால் வருவதல்ல கிருபையினால் வருவது, அதையும் விளக்கிவிட்டு அந்த மனந்திரும்புதல் பரிசுத்த ஆவியானவரால் தரப்படுகிற மனந்திரும்புதல் என்பதையும் விசுவாச அறிக்கை உணர்த்துகிறது. இது மனிதனுடைய கிரியை அல்ல, இது கர்த்தரின் ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு ஈவு. ஆகவே பரிசுத்த ஆவியின் கிரியையினால் ஒருவன் பாவத்தை இருதயங்களில் உணர்ந்து, இங்க பாத்தீங்களா மனந்திரும்புதல் வருகிறது, பாவத்தை உணர்ந்து தன்னுடைய செய்திருக்கின்ற பாவங்கள் கேடுகள் எல்லாம் உணர்த்தப்பட்டு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தோடும், மனந்திரும்புதல் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்கும், பக்திக்குரிய துக்கத்தோடும் அந்த பாவங்களை வெறுத்து அவற்றை செய்து விட்டதற்காக தன்னையும் வெறுத்து தன்னை தாழ்த்தி பாவ மன்னிப்பிற்காகவும் ஆண்டவருடைய கிருபையின் வல்லமைக்காகவும் அவன் ஜெபம் செய்வான். அது மட்டுமல்ல, முழுமையான ஒரு கீழ்ப்படிவு, அந்த கீழ்ப்படிவதற்கான ஒரு இருதயம் அவனில் இருக்கும் என்பதையும் அங்க விசுவாச அறிக்கை தெளிவா சொல்லுகிறது. இன்னைக்கு எப்படி மனந்திரும்புதலை பத்தி எங்க கேட்டிருக்கிறீங்க? இதுவே கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஒருவனில் இருக்க வேண்டிய மனந்திரும்புதலின் உண்மையான தன்மை. அத்தோடு இதுவே ரட்சிக்கப்பட்டவனில் தொடர்ந்து வாழ்நாள் வரையும் முடியும் வரையும் நடைமுறையில் காணப்படுகின்ற மனந்திரும்புதல். மனந்திரும்புதலை பற்றிய முக்கியமான இறையியல் உண்மைகளை வாட்சன் ஆரம்பத்திலேயே தன்னுடைய முன்னுரையில் தந்திருக்கிறார். அந்த முன்னுரையின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். தமிழ்ல கிறிஸ்தவனில் காணப்படும் இரண்டு முக்கிய கிருபைகள் விசுவாசமும் மனந்திரும்புதல். இந்த ரெண்டு ரக்கைகளையும் பயன்படுத்தியே அவன் பரலோகத்தை நோக்கி போகிறான். கிறிஸ்தவம், அது சபை பிதாக்கள் ஒருவர் கிறிஸ்தவம் அரசனுக்கு முன்பாக பிரசங்கிக்க மனந்திரும்புதலையே அவசியமான சப்ஜெக்டாக கருதினார். மனந்திரும்புதல் ஒரு போர் வீரனின் ஆயுதத்தை போல் எக்காலத்திலும் பயன்படுகிற ஆயுதம். மனந்திரும்புதல் வயிற்றுலைவு மாத்திரை போன்றது. நம்ம எடுப்போம் இல்லையா, என்ன சொல்ற இந்த மாத்திரைக்கு, லெக்ஸடிவ், அந்த மாதிரி ஒரு மாத்திரை போன்றது. அதை பயன்படுத்த ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன்னா அது உயிரை வாங்காது, உதவிதான் செய்யும். உங்களுடைய ஆத்மாவை அடியுங்கள் என்கிறார் கிறிஸ்தவம். அப்படி செய்தால் அது மரணத்திலிருந்து தப்பிக்கொள்ளும். நாம் நம் பாவத்திற்காக ஆழமாக வருந்தி நம் கண்கள் கண்ணீரில் நீச்சல் அடித்தால் அது எத்தனை ஆனந்தப்படும் தெரியுமா? மனந்திரும்புதலாகிய தண்ணீரில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதை நாம் காண முடியும். அந்த தண்ணீரில் அலைகள் பாய்ந்தாலும் அது தூய்மையானது. பெரும்பாலான கண்ணீர் பாவத்தை காய வைத்து தேவ கோபத்தை அழிய செய்யும். நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்ப காலத்தில் அதிகமாக நாம் வருந்தி ஆவியில் துக்கப்பட்டிருப்போமானால் அந்த அளவுக்கு அதற்கு பிறகு வாழ்க்கையில் மனம் திரும்புதல் எளிதாக இருக்கும். எழுதியிருக்கிறார் வாட்சன், தொடர்ந்து சொல்லுகிறார், தெர்டுலியன் மனம் திரும்புதலுக்காகவே தான் பிறந்ததாக கருதினார். கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஏனைய விஷயங்களுக்காக வருந்துகிற அளவுக்கு பாவத்திற்காக வருந்துகிறீர்களா? கொரோனா வைரஸ் வந்து விட்டதேன்னு வருந்துகிற அளவுக்கு நம்மோட இருக்கிற கொரோனா வைரஸை விட மோசமான பாவத்துக்காக வருந்துகிறீர்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உலகத்து கண்ணீர் நிலத்தில் விழுந்து காய்ந்துவிடும், பக்தி விருத்தியின் கண்ணீர் கோப்பையில் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கும் என்று. பாவம் மூழ்கடிக்கப்பட வேண்டும் அல்லது ஆத்துமா எரிந்து போக வேண்டும். மனம் திரும்புதல் கஷ்டமானது என்று சொல்லாதீர்கள். நல்ல காரியங்களை அடைய நாம் பாடுபடத்தான் வேண்டும். வியர்வை கொட்ட வேண்டியிருந்தாலும் தங்கத்துக்காக நிலத்தை தோண்டுகிறவன் அதை செய்யாமலா இருக்கிறான்? எளிதாக நரகத்துக்கு போவதை விட கஷ்டப்பட்டு பரலோகத்துக்கு போவது மேலானது. இது வாட்சன் தன்னுடைய முன்னுரையில சொல்லி இருக்கிற வார்த்தைகள். இது எவ்வளவு அருமையா இருக்கிற பாத்தீங்களா? அப்படி மனம் திருப்புதலின் அவசியத்தை ஆணித்தரமாக வலியுறுத்துகிற ஒரு முன்னுரையை சுருக்கமாக நம் முன் வைத்து விட்டு வாட்சன் மனம் திரும்புதல் பற்றிய ஆரம்ப விளக்கங்களை தன் நூலின் முதலாவது அதிகாரத்தில் தருகிறார். பிரிலிமினரி கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதுக்கு ஆரம்ப விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதில் வாட்சன் விளக்கும் உண்மைகளை கவனிப்போம். இப்ப நான் வாசிக்க உங்களுக்கு சொல்ல போவது வாட்சனுடைய வார்த்தைகளை தமிழ்ல தருகிறேன். மனம் திரும்புதல் எப்போதும் விசுவாசத்தோடு இணைந்து காணப்படுகிறது. எது முதலில் நிகழ்கிறது என்பது முக்கியம் அல்ல. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருப்பதற்கு வழியே இல்லை. மனம் திரும்புதல் இல்லாமல் எவருமே ரட்சிப்பு அடைவதில்லை. உண்மையான மனம் திரும்புதல் நிகழ்ந்திருக்கும் இருதயத்தில் அதற்கு தூவம் போட்டிருப்பதே விசுவாசத்தின் விதைதான். விசுவாசம் எல்லாம் மனம் திரும்புதல் இருக்காது. கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒருவனில் வெளிப்படையாக முதலில் தெரிவது மனம் திரும்புதலே என்கிறார் வாட்சன். கிட்டகுமாரன் இதுல பார்க்கலையா? அப்ப வாசிக்கப்பட்ட பகுதியில பார்த்தமா இல்லையா? விசுவாசம் இருந்ததுனாலதான் அவன் வெளிப்படையாகவே மனம் திரும்புதல நாம பார்க்க முடிந்தது. புத்தி தெளிந்து மனம் திரும்புதலின் அடையாளங்களை அவன் காட்ட ஆரம்பித்தான். பேராசிரியர் ஜான் மரே இதை பற்றி தன்னுடைய நூலான ரிடெம்ஷன் அக்காம்ப்ளிஷ்ட் அப்ளைட் அது விளக்குகிற பொழுது சொல்லுகிறார், விசுவாசத்தில் மனம் திரும்புதல் ஊறி போய் மனம் வீசும். அதே போல மனம் திரும்புதலில் விசுவாசம் ஊறி போய் மனம் வீசும் என்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறது. இயேசு பிரசங்கித்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புதலை பற்றியதுதான். மத்தேயு 4:17 அத்தோடு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு உயரெடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்னவென்று லூக்கா 24:47 பார்ப்போம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்றிருக்கிறது. அப்போஸ்தலர் எல்லாருமே எல்லா இடங்களுக்கும் போய் மனம் திரும்புதலையே பிரசங்கித்திருக்கிறார்கள். மனம் திரும்புதல் சுத்தமாக சுவிசேஷ கிரியை என்கிறார் வாட்சன். காஸ்பல் கிரேஸ் என்கிறார் வாட்சன். ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட கிரியையின் உடன்படிக்கை மனம் திரும்புதலுக்கு இடமளிக்கவில்லை என்கிறார் வாட்சன். கிரியையின் உடன்படிக்கை பற்றி தெரியாதவர்களுக்கு அதை முதலில் விளக்கி விடுகிறேன். இது என்னுடைய விளக்கம். ஆதாம் ஏவாள் ஏதேனில் இருந்த பொழுது அவர்கள் பூர்ணமாக படைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருந்தார். அந்த உடன்படிக்கையே கிரியையின் உடன்படிக்கை. அதாவது நமது முதல் பெற்றோர் கர்த்தரின் வார்த்தையை மீறாமல் பின்பற்றி எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். என்று அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறுகிறார்களோ அன்றைக்கே அவர்கள் எல்லா நன்மைகளையும் இழந்து விடுவார்கள். ஏதேனில் மனந்திரும்புதலுக்கு இடம் இருக்கவில்லை. அந்த கிரியையின் உடன்படிக்கையில் மனந்திரும்புதலுக்கு இடம் இருக்கவில்லை. கர்த்தரின் கட்டளையை மீறுகிற ஆதாமும் ஏவாலும் ஆவிக்குரிய மரணத்தையே சந்திக்க வேண்டியிருந்தது. பாவத்தை செய்யும் போது அங்கு மரணம் மட்டுமே ஏதேனில் இருந்தது. அந்த கட்டளைகளை மீறாமல் வாழும் வரையே அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. அதைத்தான் வாட்சன் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். ஆகவே வாட்சன் சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் மூலமாகவே மனந்திரும்புதல் வந்தது என்று. பாவிகள் மனந்திரும்பும்படி கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தால் மனந்திரும்பும் பாவிகள் ரட்சிக்கப்படும்படி அதை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நியாயப்பிரமாணம் சாபத்தை மட்டுமே மனிதனுக்கு கொண்டு வந்தது. தனிப்பட்ட விதத்தில் பூரணமான தொடர்ச்சியான கீழ்ப்படிவை நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்தது. அத்தகைய கீழ்ப்படிவை கொண்டிருக்க முடியாத அனைவரையும் அது சபித்தது. கலாத்தியர் 3:10 இங்கு வாட்சன் உதாரணம் காட்டுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக, அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களே, நீங்கள் மனந்திரும்புங்கள் என்று அது சொல்லவில்லை. அவர்களை அது சபித்தது. ஆனால் அதனால் மனந்திரும்புதலை சுவிசேஷமே வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்படியாக மனந்திரும்புதலை பற்றி விளக்கிவிட்டு அதை எந்த விதத்தில் அடையலாம் என்பதை அடுத்ததாக வாட்சன் விளக்குகிறார். அதாவது ரெண்டு காரியங்கள் இங்கு அவசியம் என்று வாட்சன் சொல்லுகிறார். முதலாவது வார்த்தையின் மூலமாக. வார்த்தையின் மூலமாக மனந்திரும்புதல் மனிதனை உண்டாக்குவதற்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பிரசங்கத்தின் மூலம் அனுப்புகிறார். ரெண்டாவது பேதுரு பிரசங்கித்த பொழுது அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:37 வேதத்தில் பிரசங்க வார்த்தை சுத்தியலுக்கும் நெருப்புக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்கிறார் வாட்சன். சுத்தியல் ஒரு பொருளை உடைக்கும், நெருப்பு அதை எரிக்கும். பரலோகத்து வெளிச்சத்தை அணைத்து விட்டு நரகத்தில் இருந்து தப்பிக்க முயல்கிறவர்களுக்கு பிரசங்கம் எத்தனை கஷ்டமாக இருக்கும் என்கிறார் வாட்சன். இப்ப இந்த இடத்துல வார்த்தை பிரசங்கத்தின் அருமையையும் அவசியத்தையும் பற்றி சிந்திப்பது நல்லது. இது வந்து வாட்சன் அல்ல, இப்போது நான் பேசுகிறேன். இந்த பல இடங்கள்ல பிரசங்கம் பிரசங்கமாகவே இல்லை என்பது நமக்கு தெரியும், நம்முடைய சபைகளை தவிர. ஆனா தெளிவான ஆணித்தரமான கர்த்தரை மகிமைப்படுத்தும் வார்த்தை பிரசங்கம் இல்லாத இடத்தில் மனந்திரும்புதல் உண்டாவதற்கு வழியே இல்லை. மனந்திரும்புதல் உண்டாகுவதற்காகவே நாம் பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை அந்த விதத்தில் பயன்படுத்துவதால் பிரசங்கிக்கிறவர்கள் அதை மனதில் வைத்து கவனத்தோடும் தேவ பயத்தோடும் சுயலாபத்திற்காக அல்லாமல் கர்த்தரின் மகிமைக்காக வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக தயாரிக்க வேண்டும். வார்த்தை பிரசங்கத்தில் ஆத்துமாக்களுக்கு குறை வைக்கிற பிரசங்கி தன்னுடைய குடும்பத்துக்கு சோறு போடுவதில் குறை வைக்கிறதை போன்றவன். அதே நேரம் நீங்கள் அருமையானதும் அவசியமானதுமான வார்த்தை பிரசங்கம் கிடைக்கிற இடத்தில் இருந்து பழக வேண்டும். அத்தகைய வார்த்தை பிரசங்கங்கள் கிடைக்கும் இடத்தை விட்டு போய்விடக்கூடாது. மெய்யான விசுவாசமான வார்த்தை பிரசங்கத்தை தவிர வேறு பிரசங்கங்கள் அவை எத்தனை கவர்ச்சிகரமாக இருந்தாலும் கேட்பதற்கு நம் காதுகளை பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. வேதத்துக்கு விசுவாசமான வார்த்தை பிரசங்கம் மட்டுமே நம் இருதயத்தை பாதிக்கும், நம்மை சிந்திக்க வைக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்யும். சீர்திருத்தவாதிகளும் பியூரிட்டன்களும் அந்த விதத்தில் வார்த்தையை பிரசங்கித்திருந்தார்கள், அதில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அது முதலாவது அவசியம். வாட்சன் சொல்லுகிறார், மெய்யான மனம் திரும்புதலுக்கு வார்த்தை பிரசங்கம் அவசியம். தேவனுடைய வார்த்தை பிரசங்கங்களின் மூலமாக சுத்தமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்புதல் ஆவியின் மூலமாக உண்டாகிறது. அதாவது இது ரெண்டும் இணைஞ்சுதான் வரும். சரிங்களா? அதாவது மெய்யான வார்த்தை பிரசங்கம் இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்துகிறார். அதான் ஒருத்தன் சொல்லுகிறார். ஆகவே வார்த்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. வார்த்தையை இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருப்பார். அந்த வார்த்தை வேதத்திலிருந்து வருகிற பொழுது மெய்யான மனம் திரும்புதல் ஆவியின் மனம் திரும்புதலாக இருக்கும். வாட்சன் சொல்லுகிறார், பிரசங்கிகள் வெறும் இசைக்கருவிகள் போன்றவர்களே, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி. அவர்கள் கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை பயன்படுத்தி ஆத்துமாக்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார். பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அதை ஆவி அதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேல் வந்து இறங்கியது. அப்போஸ்தலர் 10:44. பிரசங்க வார்த்தையில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே மனிதர்களின் கண்களை திறந்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக செய்கிறார் என்று சகரியாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரனுக்காக புலம்புகிறது போல் எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஆவியானவர் கிரியை செய்கிற பொழுது இத்தகைய மனம் திரும்புதல் ஏற்படும். வார்த்தை மனிதர்களில் செய்யும் வெவ்வேறு விதமான செயல்களை எண்ணி பார்ப்பது நல்லது என்கிறார் வாட்சன். சிலருடைய இருதயம் யோனாவினுடையதைப் போல இலகி போய் கண்ணீர் செல்லும். அதே வேளை வேறு சிலர் இசையை கேட்டு ரசிக்க முடியாத செவிடனை போல அதால் எந்த பயனையுமே அடைய மாட்டார்கள். சிலர் வார்த்தையார் பலனடைவார்கள், வேறு சிலர் ஒரு பயனையும் அடைய மாட்டார்கள். திராட்சை பழத்தில் இனிப்பை உண்டாக்குகின்ற அதே நிலம்தான் பாகைக்காயில் கசப்பையும் உண்டாக்குகிறது. விக்டர் கோஜின் சொல்லுவாங்களே, அது இப்படி வித்தியாசமான செயல்களை மனிதரில் வார்த்தை செய்வதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் மூலம் ஒருவருடைய மனசாட்சியை குத்தி திருப்பும் அதே வேளையில் இன்னொருவரையில் அதை செய்யாமல் விடுவதுதான். 1 யோவான் 2:20 சொல்லுவது போல ஒருவன் பரிசுத்த ஆவியால் தெய்வீக அபிஷேகத்தை அடைகிறான், தி அனாயிண்டிங். மற்றவனில் அது நிகழவில்லை. மனம் திரும்புதலின் அனுபவத்திலும் அதை அடையும் விதத்திலும் தான் ஒருவருக்கொருவரில் மாற்றம் இருக்குமே தவிர அதன் தன்மையில் அல்ல. மன்னாவோடு பனித்துளிகளும் தேவை என்பது போல் வார்த்தையோடு ஆவியும் வரும்படியாக ஜெபியுங்கள். வார்த்தையாகிய ரதத்தோடு பரிசுத்த ஆவியானவர் வராவிட்டால் கிருபையின் நியமமாகிய ரதம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆகவே வார்த்தையோடு ஆவியானவரும் வர வேண்டும். அதனாலதான் பிரசங்கத்துக்காக ஜெபம் பண்ணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பா அதிகமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்து நம்மள அது பயன்படும்படி. மெய்யான மனம் திரும்புதலை உங்களுடைய பிரசங்க ஊழியத்தில் காண வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிரசங்கத்தை பயன்படுத்தும்படி அதை உழைத்து தயாரித்து பரிசுத்த ஆவியில் தங்கி இருந்து ஜெபத்தோடு பிரசங்கியுங்கள். ஆவியானவர் பயன்படுத்தாத பிரசங்கம் கல்யாண வீட்டில் சாப்பிட்டு விட்டு வெளியே எரியப்படும் வாழை இலைக்குத்தான் சமம். அது வாட்சன் சொல்லல, அது நான் சொல்லுகிறேன். என் வாட்சனுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் தெரியாது. மனம் திரும்புதலை ஒருவன் அடைவதற்கு வார்த்தையும் பரிசுத்தாவியின் கிரியையும் அவசியம் என்பதை எல்லா சீர்திருத்தவாதிகளும் பியூரிட்டன்கள் பெரியவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் அதை வேதமே விளக்குவதால் தான். தாமஸ் வாட்சன் மட்டுமல்லாது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கும் தாமஸ் பாஸ்டனும் ஜான் கல்ஹூனும் பேராசிரியர் ஜான் மரையும் கூட தங்களுடைய நூல்களில் இதே விதத்தில் என்ற உண்மையை விளக்கியிருக்கிறார்கள். இதுவே தாமஸ் வாட்சன் தன் நூலின் ஆரம்ப கட்டத்தில் மனந்திரும்புதலை பற்றி விளக்கியிருப்பது. ஆகவே அறிமுகத்தை பார்த்து விட்டோம், முதலாவது அதிகாரத்தையும் நாம் பார்த்து விட்டோம். இனி வருகிற நாட்களில் அதன் அடுத்த கட்டத்துக்கு போய் வாட்சன் தொடர்ந்து இது பற்றி சொல்லுகின்ற உண்மைகளை சத்தியங்களை ஆராய்வோம். இப்ப இத முடிவுக்கு கொண்டு வருகிற நேரத்தில் மூன்று பாடங்கள் ஆப்ளிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, மனந்திரும்புதலை பற்றி இந்த காலங்களில் சிந்தியுங்கள். கொரோனா வைரஸ் வந்திருக்கிறதுக்காக சொல்ல, அது நிச்சயமா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. ஆனா இதை படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனந்திரும்புதலை பற்றி நம்ம நிச்சயமா அதை பற்றி சிந்திக்கணும். அது பற்றி விளக்குகின்ற வேத வசனங்களை கவனத்தோட வாசித்து சிந்தியுங்கள். அது பற்றி நான் குறிப்பிட்டுள்ள நூல்களை வாசியுங்கள். முக்கியமாக அது பற்றி வேதம் தரும் வசனங்களை வாசித்து சிந்திப்பது நம் ஆத்மாவுக்கு நல்லது. சங்கீதம் 51, லூக்கா 15 அதிகாரம், சகேயுவின் மனந்திரும்புதல், சமாரிய பெண்ணினுடைய மனந்திரும்புதல் யோவான் 4 அதிகாரம், ஆலயத்துக்கு போன ஆயக்காரனின் மனந்திரும்புதல் லூக்காவில் வருகிறது. இந்த வசன பகுதிகளை வாசித்து மனந்திரும்புதலை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்காத ஒரு மனிதனும் எப்பவுமே செயல்பட போவதில்லை. ஆகவே அதிகமா இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். ஜெபத்தோட அதை ஆராய்ந்து பார்த்து சிந்திக்கணும். இரண்டாவது, வாசித்த பகுதிகள் தரும் சத்தியங்களின் அடிப்படையில் நீங்க மனந்திரும்பி இருக்கிறீர்களா கேட்டு பாருங்க. தொடர்ந்து மனந்திரும்பிக் கொண்டிருக்கிறீர்களா என்று உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்படியாக இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கிறிஸ்தவத்தை இன்றைக்கு எந்த பிரசங்கியும் வலியுறுத்துவதில்லை. அது ஆத்துமாக்களை கஷ்டப்படுத்தும், அதனால் அதை செய்யக்கூடாது என்றுதான் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. ஆகவே அப்படி வலியுறுத்தி இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி சொல்லுவதை விட்டு இசை கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்? அதுதான் மெய்யான கிறிஸ்தவத்தின் அடிப்படையான ஆத்தும கிரியை. உங்கள் இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க தவறினால் உங்களுக்குள் இருக்கும் கேடான இருதயம் உங்களை ஏமாற்றுவதற்கான சகல முயற்சிகளையும் செய்யும். அதை அடக்கி கர்த்தரின் வழியில் போக வைப்பதை நீங்கள் கடமையாக கொண்டிருந்தால் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க. எப்போது உங்கள் கவனம் உங்கள் இருதயத்தின் மேல் இல்லையோ அப்போதே அது உங்களோடு விளையாட ஆரம்பித்துவிடும். நீங்கள் இருதயத்தை ஆராய்கிற பொழுதுதான் ஆவியானவர் உங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் வார்த்தையின் மூலமாக உணர்த்தி உதவி செய்வார். உங்கள் கடமையான மனந்திரும்புதலுக்கும் அவர் துணையாக நிற்பார். மூணாவது, உடனடியாக மனந்திரும்புங்கள். ஆண்டவர் எதையும் சுட்டி காட்டுகிற பொழுது ஆவியின் மூலமாக உடனடியாக மனந்திரும்ப, காலதாமதம் செய்யக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது, அசட்டு செய்யக்கூடாது. உடனடியாக மனந்திரும்புதல தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் பழிகளை விரும்புவதில்லை, கீழ்ப்படிதலை விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை சிறிய பாவத்தை செய்திருந்தாலும் உடனடியாக மனந்திரும்புங்கள், அதை உதாசீனப்படுத்தாது. கடந்த வாரத்தில் என்னுடைய ஒரு சிறிய பாவத்தை நான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு ஒரு விஷயத்துல நான் நன்றி சொல்ல மறந்து விட்டேன். அந்த விஷயத்துக்காக ஜெபித்திருந்தேன், கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் உடனடியாக அதுக்கு நான் நன்றி சொல்லவில்லை. அது உணர்த்தப்பட்ட உடனேயே அவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்றி சொன்னேன். ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவர் உணர்த்திய பொழுது அது வருத்தத்தை ஏற்படுத்தியது. செய்த பாவத்துக்காக மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை உணர்த்தியதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றியும் சொன்னேன். அவர் அதை உணர்த்துகிற வரை நம்ம காத்திருக்க கூடாது. அன்றாட விருதயத்தை சோதித்து பார்த்து கொண்டிருந்தால் எல்லா விஷயத்திலும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஆவிக்குரிய சந்தோஷத்தோடு வாழ முடியும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப வேண்டியது அன்றாட கடமை. பாவம் செய்துவிடவில்லை என்று உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். மனிதர்களிடம் பெயர் வாங்க வேண்டும் என்ற நாடகத்தை விட்டுவிட்டு கர்த்தரிடம் விசுவாசமாக இருப்பதற்காக நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நீங்கள் வாழ்வதை விட ஏசு கிறிஸ்து உங்களிடம் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கைக்கு பெயர்தான் விசுவாச வாழ்க்கை. உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்கிறார் ஆண்டவர் இயேசு. அதை செய்கிறீர்களா? யோசித்து பாருங்க. சொன்ன காரியங்களை மறந்து விடாதீர்கள். மனம் திரும்புகிற வாழ்க்கையை தான் ரட்சிப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இருதயத்தை ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து ஆண்டவர் உணர்த்துகிற எல்லா பாவங்களுக்காகவும் சின்னதோ பெருசும் நம்ம வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வாழணும். ஆவியின் சந்தோஷத்தை அடையணும். இதுதான் மனம் திரும்புதலை பற்றி தொடர்ந்து நமக்கு தாமஸ் வாட்சன் உணர்த்தி கொண்டு வருகிற போதனைகள். தொடர்ந்து வருகிற நாட்கள்ல நம்ம படிப்போம். இப்பொழுது ஜெபம் பண்ணலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் கூட இந்த அற்புதமான கிருபையின் காரியமாகிய சாதனமாகிய மனம் திரும்புதலை பற்றி நீர் நாம் தொடர்ந்து சிந்திக்க உதவி இருக்கிறீர். ஆழமான ஆவியின் கிருபையாக இது இருக்கிறது. இருந்த பொழுதும் இந்த காலத்திலே இந்த விதத்திலே அதை எண்ணி பார்த்து சிந்தித்து ஆராய்ந்து தங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு மெய்யான ரட்சிப்பு அனுபவத்தை அடையாத ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. நாமும் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் இருந்து தொடர்ச்சியான ஒரு மனம் திரும்புதலை வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறவர்களாக இருக்க நீருடைய ஆவியின் மூலமாக எங்கள் மத்தியில் கிரியை செய்யும், எங்களோடு பேசும், எங்கள் பாவங்களை உணர்த்தும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நாளிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த நாளை அலட்சியப்படுத்தி விடாத படிக்கு, அப்படி நடந்து கொள்ளாத படிக்கு, விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எங்களை சரிபார்த்து கொண்டு அந்த நாளின் ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும். இயேசு நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.